اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. الله سبحانه وتعالى இந்த உலகிலே மனித சமூகத்தை படைத்து அவர்கள் இந்த உலகில் நேரான பாதையிலே சீராக வாழ்ந்து மடிவதற்கு காலம் தொட்டு காலம் நபிமார்களை அனுப்பி வைத்தது மட்டுமல்லாமல் அவர்களோடு சேர்த்து வேதங்களையும் அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த வரிசையிலே இறுதியாக வந்தவர்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த திருக்குர்ஆனை வேதமாக அருளினார். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமூகம் மத்தியில் அனுப்பி வைக்கப்பட்டார்களோ அவர்கள் முதல் மறுமை நாள் வரை வரக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அதே அல் குர்ஆனையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கை வழிமுறையையும் அவர்களது வாழ்க்கையின் வழிகாட்டிகளாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். எனவே யாரெல்லாம் அந்த வாழ்க்கை நெறியின்படி வாழ்ந்து மரணிக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே நல்ல மனிதர்களாக எது இருந்தாலும் இல்லை என்றாலும் நிம்மதியாக வாழ்ந்து மடிகின்ற அதே வேளை மறுமையில் அவர்கள் வெற்றியையும் அடைகிறார்கள். அதே நேரம் யாரெல்லாம் அந்த அல் குர்ஆனிய உபதேசங்களையும் நபிகளாரின் வழிகாட்டல்களையும் புறக்கணித்து வாழ்கிறார்களோ அவர்கள் தான் தோன்றித்தனமாக கண்மூடித்தனமாக இந்த உலகத்திலே வாழ்கின்ற அதே வேளை மறுமையிலே அவர்கள் தோல்வியையும் அடைகிறார்கள். எனவே இப்படியான ஒரு கண்ணோட்டத்திலே நாம் இன்று வாழக்கூடிய இந்த மனிதர்களை பார்க்கின்ற பொழுது சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் சரியான பாதையிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து மறுமையிலும் வெற்றியை அடைவதென்றால் அந்த மனிதன் நல்லுணர்ச்சி பெற வேண்டிய ஒரு தேவை இருந்து கொண்டிருக்கிறது. நல்லுணர்ச்சி பெறுதல் என்றால் அவன் தானாக யோசிக்க வேண்டும், நான் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை முறை சரிதானா, இந்த வாழ்க்கையில் ஒரு நாள் மரணம் என்ற ஒன்று வர இருக்கிறது, அதற்கு பிறகு கபருடைய வாழ்க்கை மறுமை வாழ்க்கை என்று பல விடயங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த கபரு வாழ்க்கையிலே மறுமை வாழ்க்கையிலே நான் வெற்றியடையக்கூடிய அளவிலே என்னுடைய செயல்பாடுகள் இருக்கின்றனவா என்று ஒரு மனிதன் எப்பொழுது சிந்திப்பானோ அதற்கு பெயர்தான் அவன் நல்லுணர்ச்சி பெறுகிறான் என்பதாகும். அப்படி ஒரு மனிதன் தனியாக இருந்து தன்னுடைய நிலைப்பாடை சிந்திப்பானாக இருந்தால் அந்த மனிதன் திருந்துவதற்கு முயற்சி செய்கிறான். அதே போன்று நான் திருந்துவதற்கு சரியான வாழ்க்கையை வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற தேடுதலிலே அடுத்ததாக அவன் ஈடுபடுகிறான். எனவே இந்த நிலைமை ஒரு மனிதனில் வருவது அத்தியாவசியமானதாகும். இன்று யாரெல்லாம் நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நல்லுணர்ச்சி நிச்சயமாக வந்திருக்கும். அப்படி வந்த காரணத்தினால்தான் இன்று நாம் நல்லவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த வரிசையிலே நாளை மரணம் என்ற ஒன்று இருக்கிறது, அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று யாரெல்லாம் யோசிக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே சரியாக வாழ்வதென்றால் எப்படி வாழ வேண்டும் என்ற கேள்வியை தானாக எழுப்புவார்கள். அதற்குரிய பதிலை அல் குர்ஆன் சுன்னாவை படித்து பார்க்கின்ற பொழுது மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹு தஆலா சூரத்துன் நஜிம் என்ற அத்தியாயத்தின் பல இடங்களிலே அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை குறிப்பிடுகிறார். அதாவது وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. இந்த அல்குர்ஆன் இருக்கிறது, இதனை ஒரு மனிதன் திருந்துவதற்காக, ஒரு மனிதன் நல்ல பாதையிலே பயணிப்பதற்காக இந்த அல்குர்ஆனை அதற்குரிய அமைப்பாக, அதற்குரிய வசதியாக ஆக்கி வைத்து இதனை இலகுவாகவும் ஆக்கி வைத்துள்ளோம். ஃபஹல் மின் முத்தகிர், நல்லுணர்ச்சி பெற விரும்புபவர்கள், திருந்த விரும்புபவர்கள் யாரேனும் இருக்கிறார்களா என்று அல்லாஹு தஆலா அந்த அத்தியாயத்திலே 4-5 இடங்களிலே தொடர்ச்சியாக கேட்கிறார். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது காலத்திலே ஒரு சமூகம் அழிக்கப்பட்டார்கள். அந்த சம்பவத்தை குறிப்பிட்டு விட்டு அல்லாஹ் இதே கேள்வியை கேட்கிறார். எப்படி அல் குர்ஆனை நாம் ஒரு மனிதன் திருந்துவதற்குரிய வசதியாக ஆக்கி வைத்திருக்கிறோம், யாரேனும் இதனை படித்து திருந்த விரும்புகிறீர்களா, அப்படி யாரேனும் இருக்கிறீர்களா என்று கேட்கிறார். அதே போன்று தொடர்ச்சியாக நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், நபி லூத் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்படி ஒவ்வொருவருடைய காலத்திலும் அந்த சமூகத்தில் இருந்தவர்கள் பொய்ப்பித்ததன் காரணமாக அவர்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள் என்ற செய்தியை குறிப்பிட்டு விட்டு, அந்த ஒவ்வொரு சம்பவங்களை குறிப்பிட்டு விட்டு அல்லாஹ் கேட்கின்ற ஒரு கேள்வி, திருந்த விரும்புபவர்களுக்காக இந்த அல் குர்ஆனை நாம் இலகுபடுத்தி வைத்திருக்கிறோம், யாரேனும் திருந்த விரும்புகிறார்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறார்கள். எனவே மேற்கண்ட இந்த விடயங்களை நான் குறிப்பிடுவதன் காரணம், ஒரு மனிதன் நல்லுணர்ச்சி பெற விரும்பினால், ஒரு மனிதன் திருந்தி வாழ விரும்பினால் அவன் பார்க்க வேண்டியது இந்த அல் குர்ஆனை தவிர வேற எதையும் கிடையாது. இந்த அல் குர்ஆனை ஒரு மனிதன் சரியாக படிப்பான் என்று சொன்னால் அதன் மூலம் அவன் நல்லுணர்ச்சி பெற முடியும், திருந்துவதற்குரிய வழி இருக்கிறது. அதே போன்று திருக்குறள், அதே போன்று இன்னும் பல தத்துவ நூல்களை போன்று படித்தாலும் விளங்குகின்ற ஒரு அமைப்பிலே இந்த அல் குர்ஆன் கிடையாது. அல்லாஹ் எப்படி சொல்கிறான், இந்த அல் குர்ஆனை விளங்குவதற்கு இலகுவாக ஆக்கி வைத்திருக்கிறோம், எடுத்து படிப்பது மாத்திரம்தான் தேவை என்று விடயத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். எனவே இப்படி இந்த அல் குர்ஆனை யாரெல்லாம் எடுத்து படிக்கிறார்களோ, அதன்படி வாழ நினைக்கிறார்களோ, அவர்கள் திருந்தி வாழ விரும்புகிறார்கள் என்ற ஒரு அம்சத்தை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த அல் குர்ஆனை யாரெல்லாம் படித்து அதன்படி வாழ விரும்புகிறார்களோ அவர்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்வார்கள் அல் குர்ஆன் அடிப்படை என்றால் என்ன. இந்த அல் குர்ஆன் அஸ்ஸுன்னாவை தான் எமது கொள்கையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனுடைய அர்த்தம் என்ன என்பதனை மிக அழகாக விளங்கிக் கொள்ளலாம். எனவே இதனை நாம் எடுத்து படித்து பார்க்கின்ற பொழுது தனிப்பட்ட நான் என்ன என்ன தவறை செய்கிறேன், எந்த விடயத்தில் நான் மாற்றங்களை செய்ய வேண்டும், நான் செய்கின்ற விடயங்களில் எது ஆதாரபூர்வமானது என்ற பல விடயங்களை அல் குர்ஆனையும் அஸ்ஸுன்னாவையும் திறந்து பார்த்தால் விளங்க முடியும். அதே போன்று இன்று நாம் இருக்கக்கூடிய இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலே இணைந்திருக்கக்கூடிய சகோதரர்களுடைய நிலைமையும் அதுதான். அவரவர்களாக யோசித்து, நாளை ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதற்கு நான் எந்த அளவு தயாராக இருக்கிறேன் என்று யோசித்த காரணத்தினால், அவர்களது ஒவ்வொரு நிலைமைகளையும் மாற்றி மாற்றி அதே அல்குர்ஆனிலும் அஸ்ஸுன்னாவிலும் ஒரு அமீர் தேவை, ஒரு ஜமாஅத் தேவை, பைஅத் செய்ய வேண்டும், இன்னும் பல விடயங்கள் அல்குர்ஆனிலும் அஸ்ஸுன்னாவிலும் இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்று இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலே இது நடைமுறைப்படுத்தப்படுகிறதே தவிர மற்றபடி இந்த ஜமாஅத்துக்கான சட்ட திட்டம் கிடையாது. இது இந்த அல்குர்ஆனிலும் அஸ்ஸுன்னாவிலும் இருக்கின்ற காரணத்தினால் நாம் அதனை எடுத்து நடக்கிறோமே தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது என்பதனை வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபாத்திர் என்ற அத்தியாயத்தின் 31 வசனம் முதல் 38 வசனம் வரை ஒரு சில விடயங்களை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அவற்றை நான் வாசித்து செல்கிறேன். இதனுடைய அர்த்தங்களை மிக தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். என்ன அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல்லதி யுஹைனா இலைக மினல் கிதாபி ஹுவல் ஹக். நபியே, உங்களுக்கு வேதத்திலிருந்து நாம் வகை மூலம் அறிவித்ததெல்லாம் அதுதான் உண்மையாகும், அதை தவிர வேறு உண்மை கிடையாது. முசத்திகன் லிமா பைன யதைஹி, இந்த வேதமானது இதற்கு முந்தியுள்ள அனைத்து வேதங்களையும் உண்மைப்படுத்தி வைக்கிறது. இன்னல்லாஹு பிஇபாதிஹி லகபீருன் பசீர், நிச்சயமாக அல்லாஹ் தனது அடியார்களை உற்று நோக்குபவனாகவும் அவர்களை பற்றி நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், ثم أورثنا الكتاب الذين استطينا من عبادنا. யாரை அடியார்களில் யாரை நாம் தேர்ந்தெடுத்தோமோ அவர்களுக்கு இந்த அல்குர்ஆனை அவர்களுக்கு சொந்தமாக நாம் ஆக்கினோம், அவர்களது வாழ்க்கையின் வழிகாட்டுதலாக அதனை ஆக்கினோம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். எனவே பல இடங்களிலே அல்லாஹு தஆலா எம்மை தெரிவு செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதனை நாம் விளங்கி இருக்கிறோம். நேர்வழி பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், அதற்குரிய முயற்சிகளை எப்படி எப்படி செய்ய வேண்டும், அல்லாஹு தஆலா யாரை தன் பக்கம் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான் என்ற பல விடயங்களை பல அல்குர்ஆனிய வசனங்கள் பல ஹதீஸ்களின் மூலம் நாம் விளங்கி இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், இப்படி நாம் யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறோமோ அவர்களுக்கு இந்த அல்குர்ஆனை அவர்களுக்கு வராசத்தாக நாம் வழங்கி இருக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையை அதை கொண்டுதான் நகர்த்தி கொண்டு செல்வார்கள். அவர்களது வாழ்க்கையின் ஒவ்வொரு சட்டங்களுக்கும் இந்த அல்குர்ஆனும் அஸ்ஸுன்னாவும் தான் காரணமாக இருக்குமே ஒழிய மனோ இச்சைகளோ அடுத்தவர்களுடைய கருத்துகளோ கற்பனையோ காரணமாக இருக்காது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் மிக தெளிவாக, அது நாம் தான் என்பதனை விளங்கிக் கொள்ள முடியும். فَمِنْهُمْ ظَالِمٌ لِنَفْسِهِ وَمِنْهُمْ مُقْتَصِدٌ وَمِنْهُمْ صَادِقٌ بِالْخَيْرَاتِ. இந்த ஒரு கூட்டத்திலே அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தவர்களிலே மூன்று வகையானவர்கள் இருப்பார்கள். ஒன்று, அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதி செய்து கொள்பவர்கள். அதாவது அவர்களது வேதம் அல்குர்ஆன் தான், அஸ்ஸுன்னா தான், ஆனால் பாவங்களை செய்து கொண்டிருப்பார்கள். அது தனிப்பட்ட முறையிலே ரகசியமாக அவர்களது பாவங்கள் இருக்கும், அவர்களுக்கும் அல்லாஹுக்கும் உள்ள தொடர்பு, அவர்கள் தனிப்பட்ட முறையிலே பாவங்களை செய்து கொண்டிருப்பார்கள். அதே போன்று இன்னும் சிலர் இருப்பார்கள், வமின்ஹும் முக்கத்தசிதுன், அவர்களில் சிலர் இருப்பார்கள் நடுநிலைமையாக நடந்து கொள்பவர்கள். அதாவது நன்மையான விடயங்களில் போட்டி போட மாட்டார்கள், எது கடமையோ அதனை மட்டும் செய்வார்கள். இப்படி ஒரு சாரார் இந்த ஜமாஅத்திலே இருப்பார்கள். வமின்ஹும் சாபிகும் பில் கைராத் பிஇத்னில்லாஹ். அதே போன்று இதே ஜமாஅத்திலே அல்லாஹ் அனுமதித்த விடயங்களை, அல்லாஹ் அனுமதித்த நல்ல விடயங்களை கொண்டு முந்திக் கொள்பவர்கள், போட்டி போடுபவர்களும் இருப்பார்கள் என்று இந்த ஜமாஅத்திலே அல்லாஹு தஆலா நேர்வழி காட்டியவர்களிலே, அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தவர்களிலே மூன்று வகையானவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். குறிப்பிட்டு விட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், இது மிக பெரும் பாக்கியமாகும், இப்படி ஒரு கூட்டத்திலே வந்து இணைந்திருப்பது மிக பெரும் பாக்கியமாகும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். குறிப்பிட்டு விட்டு ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறான், எப்படி என்றால் இவர்களுக்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய பரிசுகள் என்ன என்பதனை அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் தெளிவுபடுத்துகிறார். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த ஜமாஅத்திலே வந்து இணைந்திருப்பவர்கள் இவர்களுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், மறுமையில் நான் வெற்றி பெற வேண்டும், மறுமையில் எனக்கு சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் இந்த ஜமாஅத்திலே வந்து இணைந்திருப்பார்கள். சுவர்க்கம் நான் நுழைய வேண்டும் என்று மறுமையை பற்றிய சிந்தனை அவர்களுக்கு இருக்கும், அதனால் தான் இந்த ஜமாஅத்திலே இருப்பார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இவர்களுக்கு ஜன்னத்து அத்னி யத்குலூனஹா, அத்னி என்ற பல சுவர்க்கங்கள் இருக்கின்றன, அவற்றிலே இவர்கள் நுழைந்து கொள்வார்கள். யுஹல்லவுன ஃபீஹா மின் அசாவிர மின் ஜஹபின் வலுலுஆ, அதே போன்று இவர்களுக்கு காப்புகள் அணிவிக்கப்படும், தங்கத்தினாலான காப்புகள் அந்த சுவர்க்கத்திலே இவர்களுக்கு அணிவிக்கப்படும். அதே போன்று அந்த காப்புகளிலே முத்துக்களும் பொதிக்கப்பட்டிருக்கும். அவர்களுக்கு அந்த சுவர்க்கத்திலே அவர்களுடைய ஆடை என்னவென்று சொன்னால், அது பட்டாடையாக இருந்து கொண்டிருக்கும். அந்த சுவனத்திலே அவர்கள் அணிவது பட்டாடையை தான், அதுக்கு கீழால் எதனையும் அவர்கள் அணிய மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா இந்த விடயங்களை குறிப்பிடுவதன் காரணம் என்ன? இவர்களுக்கு இந்த உலகத்திலே ஹலால் ஹராம் என்ற பிரச்சனைகள் இருந்தது. பட்டாடை உடுத்தக்கூடாது, தங்கங்கள் போடக்கூடாது, பெண்களை போன்று காப்புகள் அணியக்கூடாது என்ற சட்டதிட்டங்கள் இருக்கும். இவர்கள் வேதத்தின் அனந்தக்காரர்களாக இருப்பதினால், வேதத்தை தான் பின்பற்ற வேண்டும் என்ற கொள்கையை கொண்டிருப்பதினால் அவர்கள் இந்த உலகத்திலே அவற்றை அணிய மாட்டார்கள். ஆனால் மறுமையிலே உங்களுக்கு இது கிடைக்கும் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். கூறிவிட்டு ஒரு முக்கியமான விடயத்தை அல்லாஹ் கூறுகிறான், وَقَالُوا الْحَمْدُ لِلَّهِ الَّذِي أَذْهَبَ عَنَّا الْحَزَنَ. இவர்கள் அந்த சுவர்க்கத்திலே இருந்து கொண்டு என்ன சொல்வார்கள் என்றால், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது, அவன்தான் எங்களுடைய கஷ்டங்களை எங்களுடைய கவலைகளை இந்த இடத்தில் போக்கி இருக்கிறான். இன்ன ரப்பனா லகஃபூருன் ஷகூர், நிச்சயமாக எங்களது ரப்பு மன்னிக்க கூடியவன். அதே போன்று நாம் உலகத்திலே செய்த அமல்களுக்கு நன்றி பாராட்டும் விதமாக இவ்வளவு அழகான விடயங்களை எங்களுக்கு தந்திருக்கிறான் என்று இந்த சத்தியவாதிகள் சொல்வார்கள். இந்த இடத்தில் நாம் விளங்க வேண்டிய ஒரு அம்சம் என்னவென்றால், எமது ஒவ்வொரு வார்த்தைகளும் இப்படித்தான் இருக்க வேண்டும். எப்படி பாருங்கள், அவர்களுடைய வார்த்தை எங்களை விட்டும் கவலைகளை நீக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த உலகத்திலே சத்தியவாதிகளாக இருக்கக்கூடிய நாம் சில நேரம் தெரியாத காரணத்தினால் இப்படியான வார்த்தைகளை சொல்வதற்கு வெட்கப்படுகிறது. அல்லாஹ் எனக்கு அருள் செய்திருக்கிறான், அல்லாஹ் தந்த ஒரு அருள் தான் இது, அல்லாஹ் மட்டும் இல்லை என்றால் இப்படி எனக்கு ஒரு பாக்கியம் கிடைத்திருக்காது என்று சொல்வதற்கு தயங்குகிறோம். இது ஒரு பிழையான விடயமா? இது ஜாஹிலிய கலாச்சாரமாகும். அவர்களுடைய விடயங்கள், அவர்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும்? ஒரு நனவு கிடைத்து விட்டது என்றால், நான் சாதித்து விட்டேன், எப்படி நான் சாதித்தேன் என்று அவர்கள் தன்னையே நினைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த சத்திய ஜமாஅத்தில் இணைந்தவர்கள், சரியாக அல் குர்ஆன் சுன்னாவை விளங்கியவர்கள், ஒரு நனவு எமக்கு வந்தால் அது எப்படி வந்தது என்பதை விளங்குபவர்கள் என்ன சொல்வார்கள்? அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, அவன்தான் எங்களுடைய கவலைகளை நீக்கி வைத்திருக்கிறான். அதே போன்று அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், அல்லதி அஹல்லனா தாரல் முகாமதி மின் ஃபலிஹி. அவர்கள் தொடர்ந்து சொல்வார்கள், என்ன, அந்த அல்லாஹ் தான் அவனுடைய அருளை கொண்டு எங்களை இந்த அழகான இடத்திலே தங்க வைத்திருக்கிறான். மறுமையில் லா யமஸ்ஸுனா ஃபீஹா நஸபுன் வலா யமஸ்ஸுனா ஃபீஹா லஹூப். அதே போன்று இந்த மறுமையிலே இந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், இந்த அழகான இடத்திலே எங்களை குடியமர்த்தி இருக்கிறான், இதிலே எந்தவித கஷ்டங்களோ எந்தவித தடைவுகளோ எமக்கு ஏற்படுவதில்லை என்று இந்த சத்தியவாதிகள், சரியாக நடந்து கொண்டிருப்பவர்கள், நல்லுணர்ச்சி பெற்று திரும்பியவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இந்த விடயங்களையும் சிந்தனைகளையும் நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். மீதமான விளக்கங்களை இரண்டாவது ஜுமாவிலே தருகிறேன். அப்போ
سبحان الله ان الحمد لله نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد
எனவே பாருங்கள், மேலே நாம் பார்த்த இந்த விடயங்கள் என்ன? ஒரு மனிதன் திருந்த விரும்புகிறான் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும்? அவன் அல் குர்ஆனை சுன்னாவை படிக்க வேண்டும், பார்க்க வேண்டும். அதிலேதான் அதற்குரிய வழிகாட்டுதல்கள் இருக்கின்றன. அதிலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு விடயங்களையும் முடியுமான அளவில் அவன் எடுத்து நடக்க வேண்டும். அவர்கள் ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும் என்பதும் அதே அல் குர்ஆன் சுன்னாவின் கட்டளை தான். அந்த ஒரு கூட்டத்திலே மூன்று வகையானவர்கள் இருப்பார்கள். இவர்களது மர்மையின் நிலை சுவர்க்கமாகும் என்ற விடயங்களை நாம் மேலே விளங்குகிறேன். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன கஃபரூ லஹும் நாரு ஜஹன்னம் லா யுக்லா அலைஹிம் ஃபயமூது. அதே போன்று இன்னொரு சாரார் இருந்து கொண்டிருப்பார்கள். எப்படி? இவர்களுக்கு இவர்கள் நிராகரித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அல் குர்ஆன சுன்னாவை பின்பற்ற வேண்டும், அந்த வசனங்களை புறக்கணிப்பார்கள். ஒரு ஜமாஅத்தாக இருக்க வேண்டும், அதை பற்றி கணக்கெடுக்க மாட்டார்கள். ஒரு அமீரை நியமிக்க வேண்டும், கணக்கெடுக்க மாட்டார்கள். இது ஹலால் இது ஹராம், கணக்கெடுக்க மாட்டார்கள். அவர்களுடைய இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரித்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். வல்லதீன கஃபரு, இவர்களெல்லாம் நிராகரித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, லஹும் நாரு ஜஹன்னம், அவர்களுக்கு நரக நெருப்பு காத்திருக்கிறது. லா யுக்லா அலைஹிம் ஃபயமூது, அந்த நரகத்தின் கஷ்டங்கள் அவர்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். மரணித்தால் அதை முடித்துக் கொள்ளலாம் என்று ஒரு மனிதன் நினைக்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் மரணித்து போவதற்கு அவர்களுடைய காரியத்தை அல்லாஹு தஆலா முடித்து விட மாட்டான். தொடர்ந்து அவர்கள் உயிருடனேயே இருந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு அந்த நரகத்திலே கொடுக்கப்படும் தண்டனைகள் குறைக்கப்படவும் மாட்டாது. இவ்வாறுதான் நிராகரித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய வசனங்கள் முன்வைக்கப்பட்டும் அதை பற்றி கணக்கெடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு காஃபிர்களுக்கும் இப்படித்தான் கூலி கொடுக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். குறிப்பிட்டு விட்டு ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிடுகிறார். இந்த இடத்தில் நான் கூற வந்த விடயம் இதுதான். நன்கு கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தையாகும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அந்த காஃபிர்கள் அந்த நரகத்திலே இருந்து கொண்டு சொல்வார்கள், வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா, அதிலே இருந்து கொண்டு அந்த நரகத்தின் கஷ்டங்கள் தாங்க முடியாமல் அவர்கள் கூச்சலிடுவார்கள். ரப்பனா அஃரிஜினா நஅமல் ஸாலிஹன் ஹைரல்லதி குன்னா நஅமல். அதாவது, எங்கள் ரப்பே, எங்கள் ரப்பே, இந்த நரகத்தில் இருந்து எம்மை வெளியில் கொண்டு வந்து விடு, எம்மை வெளியில் கொண்டு விடு. அதே போன்று நாம் என்ன செய்கிறோம்? நஅமல் சாலிஹன், நல்லவர்களை நாம் செய்கிறோம், நல்ல விதமாக நாம் நடந்து கொள்கிறோம், நல்லவர்களாக நாம் வாழ்கிறோம், உன்னுடைய வசனங்களுக்கு நாம் கீழ்படுகிறோம், அனைத்தையும் எடுத்து நடக்கிறோம். நல்லவர்களாக நாம் வாழ்கிறோம், நல்ல விடயங்களை நாம் செய்கிறோம். இந்த நரகத்தில் இருந்து எடுத்துவிடு. எப்படி? நேரத்தோடு நாம் செய்து கொண்டிருந்தோமே அசிங்கமான விடயங்கள், தவறான விடயங்கள், கேடுகட்ட விடயங்கள், இவைகளை விட்டுவிட்டு நாம் நல்ல விடயங்களை செய்கிறோம். சற்று இந்த நரகத்தில் இருந்து எம்மை எடுத்து விடு என்று அந்த காஃபிர்கள் அந்த இடத்தில் என்ன செய்வார்கள்? கூச்சலிடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு கேட்கிறான், அவலம் நுஅம்மிர்கும் மா யதஜக்கரு ஃபீ மன் தஜக்கர் வஜாஅகுமுன் நதீர். அந்த நேரத்திலே அவர்கள் கூச்சலிடும் பொழுது அல்லாஹு தஆலா கேட்கிறான், உங்களுக்கு நான் வாழ்க்கை என்ற ஒன்றை தரவில்லையா? அதிலே நீங்கள் திருந்த நினைத்தால், திருந்துகின்ற ஒரு மனிதன் திருந்த கூடிய அளவிற்கு நான் உங்களுக்கு காலத்தை தரவில்லையா, வாழ்க்கையை தரவில்லையா? மட்டுமல்ல, நீங்களாக யோசித்து திருந்தாவிட்டாலும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்கள் வரவில்லையா? இது கூடாது, இப்படி செய்தால் நரகம் என்று சொல்பவர்கள் வரவில்லையா? அவற்றை கணக்கெடுக்காமல் வாழ்ந்தீர்கள். பதுப்பு, எனவே நீங்கள் நன்கு சுவையுங்கள். இவ்வளவு அழகான விடயங்கள் இருந்தும் அனைத்தையும் புறக்கணித்து விட்டு தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்களே, இவர்களுக்கு மறுமையிலே எந்தவித உதவியாளர்களும் கிடையாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ ஆலிமுகை பிஸ்ஸமாவாதி வல் அர்த், நிச்சயமாக அல்லாஹு தஆலா வானங்கள் பூமியில் மறைந்திருக்க கூடியவற்றை கூட அறிகிறான். இன்னஹு அலீமுன் பிதாதி சுதூர். ஏதோ இந்த உபதேசங்கள் முன்வைக்கப்படுகிற பொழுது, இதுதான் சத்தியம் என்று முழங்கப்படுகிற பொழுது, அந்த நேரத்திலே வாயால் என்ன ஒன்றை சொல்லிவிட்டு சமாளித்து சென்றாலும், இன்னஹு அலீமுன் பிதாதி சுதூர், உங்கள் உள்ளங்களில் என்ன இருக்கிறது என்பதனை அல்லாஹு தஆலா நன்கறிகிறான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். எனவே இந்த இடத்திலே நான் கூறக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், மிக தெளிவாக இந்த 31வது வசனம் முதல் 38ஆம் வசனம் வரை அல்லாஹு தஆலா கூறக்கூடிய இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த வழிகாட்டுதல்களை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். சுருக்கமாக அல்லாஹு தஆலா கூறக்கூடிய விடயம் என்ன? இந்த உலகத்திலே ஒரு மனிதன் திருந்த விரும்பினால், ஒரு மனிதன் திருந்த விரும்புகிறான், உடனே அவன் மரணித்து போக மாட்டான். திருந்த விரும்பினால் அவன் திருந்தி நல்ல வழியில் வாழக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா சிந்தனையை கொடுக்கிறான், அதற்குரிய வாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறான். அதே போன்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களையும் அவர்கள் முன் வர வைக்கிறான். அனைத்தும் வந்து யாரெல்லாம் இந்த உலகத்தை நோக்கமாக கொண்டு பாவமான செயல்களில் தாராளமாக ஈடுபட்டு கொண்டு அல்லாஹ்வுடைய வசனங்களை பற்றி கணக்கெடுக்காமல் வாழ்ந்தார்களோ அவர்கள் காஃபிர்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்ட. எனவே இந்த ஜமாஅத்தில் பலவீனமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும், அதே போன்று இந்த ஜமாஅத்திலே இணையாமல் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த இடத்திலே நான் சொல்லக்கூடிய உபதேசம் என்னவென்று சொன்னால், சமீப காலமாக அன்றாடம் நாம் பார்த்து வருகிறோம், சாதாரணமாக இந்த கடைசி ஒரு கிழமை அல்லது 10 நாட்களுக்குள் எத்தனை மரணங்களை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். இதே மரணம் என்னையும் உங்களையும் ஒரு நாள் நிச்சயம் வந்து அடையவிருக்கிறது. அதற்கு பிறகு என்ன நடக்கிறது? அந்த கபருடைய நிலைமை என்ன? மரணித்து சென்றவர்கள் என்ன நிலையில் இருப்பார்கள்? இதே நிலைமை எனக்கும் இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கிறது என்று நீங்கள் சரியாக சிந்திப்பீர்கள் என்றால் அது நீங்கள் திருந்துவதற்கு ஒரு வழியாகும். சரியான பாதை எது? இதுதான் சத்தியம் என்று சொல்கிறார்கள். சற்று நாம் சென்று பார்க்க வேண்டும். வெறுமனவே ஜும்மாவிற்கு வந்து செல்வதனால் சத்தியம் எமக்கு கிடைப்பதில்லை, அதற்குரிய முயற்சிகளை செய்ய வேண்டும். ஒரு மனிதனுக்கு நேர்வழி கிடைப்பதென்றால் அவன் எப்படியான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் மிக தெளிவாக கூறிக் கொண்டிருக்கிறான். எனவே நல்லுணர்ச்சி பெற விரும்புபவர்கள், திருந்தி வாழ விரும்புபவர்கள், திருந்தி வாழக்கூடிய அளவில் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையின் காலத்தை கொடுத்திருக்கிறான். அந்த காலத்துக்குள் எமக்குரிய மறுமை வாழ்க்கைக்கு நாம் தயாரானவர்களாக எம்மை மாற்றிக்கொண்டு தனிப்பட்ட முறையிலே நான் திருந்த வேண்டும் என்று யோசித்து, அப்படி யோசிக்கிற பொழுது நான் என்ன என்ன தவறுகள் செய்கிறேன் என்ற ஒரு கேள்வியை கேட்டு அதற்குரிய பதிலை விளங்கிக் கொள்ளலாம். அந்த தவறுகளை எப்படி திருத்திக் கொள்வது என்ற கேள்வியை கேட்டு அதற்குரிய பதிலை விளங்கிக் கொள்ளலாம். இப்படி இந்த உலக வாழ்க்கையை நல்லவர்களாக நாம் மாறி இதுவரை காலம் எப்படி இருந்தோம் என்பதை விட இனி வரும் காலங்களிலாவது சரியான முறையிலே வாழ்ந்து நாளை தூங்கி எழும்புவோமா என்று நிச்சயம் இல்லாத இந்த அற்ப உலகத்திலே நல்ல முறையில் வாழ்ந்து அந்த நிரந்தரமான மரணமே இல்லாத அந்த மறுமை வாழ்க்கையிலே வெற்றி அடைவதற்கு ஒவ்வொரு நண்பர்களும் அதே போன்று பலவீனமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களும் முயற்சி செய்ய வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா இதே போன்று அந்த மறுமையிலே அந்த சுவர்க்கத்திலே ஒவ்வொருவரையும் ஒன்று கூட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த உபதேச நிறைவு செய்கிறேன். அப்போ கோலி ஹாதா வஸ்தகஃபிருல்லாஹ் லீ வலக்கும். ஜும்மாவில் நிறைய விஷயங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். அதுல சுருக்கம் என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் இந்த உலகில் அவனுக்கு உள்ளம் அதே போன்று சிந்தனை என்று ரெண்டு விஷயத்தை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறதால, பெரும்பாலும் அதிகமான மனிதர்கள் அவங்களோட ஆசைப்படி ஒரு கற்பனையை வச்சுக்கொண்டு அதை நோக்கி தன்னோட வாழ்க்கையை நகர்த்துவதுதான் அதிகமானவங்களோட ஒரு வாழ்க்கை பயணம். அப்படி அந்த மனசு சொல்றதை கேட்டு அந்த கற்பனையை நோக்கி நாங்க நகர்ந்தோம் என்று சொன்னால், அதை நோக்கி எங்களோட வாழ்க்கையின் பயணம் இருந்தது என்று சொன்னால், அதுக்கு முடிவே இல்லை, அது போய்கிட்டே இருக்கும். ரெண்டு மாடி லட்சியம் என்றால் கட்டி முடிஞ்சோடனே இன்னொரு மாடி கட்டினா நல்லா இருக்கும் தோணும், மூணாவது கட்டினோடனே நாலாவது தோணும். இப்படி அந்த மனசுக்கு இடம் கொடுத்தால் அதுக்கு முடிவு இல்லை, இப்படி போயிட்டீங்க நேரம் மௌத்து வந்துடும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இடத்துல சொல்றாங்க, ஒரு ஆதமுடைய மகனுக்கு தங்கத்தினாலான ஒரு ஓடை கொடுக்கப்பட்டால், ஒரு ஆறு கொடுக்கப்பட்டால், இன்னொன்று இருக்காதா என்று விரும்புவார். சரி, இரண்டாவதையும் கொடுத்தால் இன்னொன்று இருக்காதா என்று விரும்புவார். அவனுடைய வாயை கபருடைய மண்ணை தவிர வேற எதுவும் நிரப்பாது. அதே போன்று யார் தௌபா செய்து மீண்டு கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப என்ன, பேராசைப்படுறது தவறு, பாவம். அதனாலதான் அது அதற்கு அந்த அப்படி செய்யக்கூடிய மனுஷன் அவன் தௌபா செஞ்சு அதை மன்னிக்கிறான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த அடிப்படையில் அதிகமான மனிதர்கள் இந்த உலகத்துல வாழக்கூடிய வழி அப்படிதான். இந்த ஜமாத்தில் இணையாம இருக்கக்கூடிய அதிகமான மனிதர்கள் உலகம் தான் அவங்களோட குறிக்கோள், உலகத்தை பத்தி மட்டும்தான் சிந்தனை இருக்கும். அதே போல அதை பத்திய முழுமையான அறிவு அவங்கள்ட்ட இருக்காது. தன்னகிட்ட இருக்கிற அறிவு தான் சரியானது, நூத்துக்கு நூறு சரின்னு நினைச்சு கொண்டு இப்படி செஞ்சா அப்படி வரும், அப்படி செஞ்சா இப்படி வரும்னு போய்கிட்டே இருப்பாங்க. அப்ப இதுல இப்படி போயிட்டு இருக்கிறவங்க உண்மையிலேயே நான் போகக்கூடிய இந்த வழி சரியா? ஒவ்வொருத்தரும் மௌத்தாகிட்டு போறாங்க, எனக்கும் வரும், எப்ப வரும், வந்ததுக்கு பிறகு என்ன நடக்கும், இப்படி ஒருத்தர் யோசிக்கிறாருன்னு சொன்னால், அந்த யோசிக்கிறது தான் விஷயம். அந்த யோசனை ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு சொன்னால் அதுக்கு பிறகு அவரது ரூட்டே மாறும். அப்ப இந்த ஜமாத்துல வந்து இணைந்து நல்ல முறையில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களும் அந்த கட்டத்தை கடந்துதான் வந்திருக்கோம். அதே போல வேறு வேறு நோக்கங்களுக்காக வந்தவங்க இருப்பாங்க, அதை நான் சொல்ல வரேன். அப்ப இப்படி இருக்கிற நேரம் சுருக்கமாக, ஒரு மனுஷன் நல்ல முறையில வாழணும், நல்லுணர்ச்சி பெற்று திருந்தி ஒரு சரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நாளைக்கு மறுமை வாழ்க்கைன்னு ஒன்னு வாயாத சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அதை உண்மையிலே நம்பி இதே மாதிரி ஒரு வாழ்க்கை நாளைக்கும் நாங்க வாழுவோம், மௌத்தாக்கு திரும்ப நாங்க உசுறு எங்களுக்கு கிடைக்கும், இதே மனிதர்களை நாங்க திரும்ப பார்ப்போம் என்ற சிந்தனை யாருக்கு சரியா இருந்து அதுல நம்பிக்கையும் இருந்து அதற்குரிய முயற்சிகளை செய்யற நேரம் அவர ரூட்டே வேற. அவர் நல்ல மனுஷன், அந்த உலகத்துல வாழ்வாரு, அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல எதிர்பார்க்கிறது அதுதான். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், இப்படி ஒரு மனுஷன் மாறணும் என்று சொன்னா அதுக்கு குர்ஆன் தான் வழி. இந்த குர்ஆனை லேசாக்கி வச்சுக்கிறான், என்னத்துக்கு, திருந்துறவன் திருந்துறதுக்கு, திருந்துறவங்க யாருக்கும் இருக்கிறாங்களா அப்படின்னு அல்லாஹு தஆலா கேட்கிறாங்க. அப்ப அதுல ஜும்மாவில சூரத்துல் நஜீம் என்று சொல்லப்பட்டது, சூரத்துல் நஜீம் இல்ல சூரத்துல் கமர், 54வது அத்தியாயம். அதுலதான் அல்லாஹ் தஆலா திரும்ப திரும்ப அதே கேள்வியை கேட்கிறாங்க, இந்த குர்ஆனை லேசாக்கி வச்சுக்கிறோம், திருந்துறதுக்கு யாரும் இருக்கிறீங்களா, திரும்ப திரும்ப அல்லாஹு தஆலா கேட்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில இந்த சிந்தனையை விட்டு போட்டு இந்த உலக நோக்கத்தோட போயிருக்கிற நேரம் பல சிக்கல்கள் அங்க வருது. அப்ப இதே விடயத்தை அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல இப்படி விவரிக்கிறான் பாருங்க, நாங்க ஜும்மால பார்த்த விஷயம் இது ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்புல சொல்லப்படுது. என்ன சூரத்துல் ஃபஜ்ர் என்ற அத்தியாயம் 89வது அத்தியாயம் வல் ஃபஜ்ர் என்று ஆரம்பிக்கும். அதுல 15வது வசனம் முதல் கடைசி வரைக்கும் 30 வரைக்கும் ஃபம்மல் இன்சானு இதா மபுத்தலாஹு ரப்புஹு ஃஅக்ரமஹு வநஅமஹு. அல்லாஹ் சொல்றான், ஒரு மனுஷன் அல்லாஹு தஆலா சோதிக்க விரும்பினால் அவரை கண்ணியப்படுத்துகிறான், அவருக்கு இன்னும் பல அருள்களை செய்கிறான். ஃபயகூலு ரப்பி அக்ரமன். அதோட அந்த மனுஷன் சொல்றான், எப்படி அல்லாஹ் என்ன கண்ணியப்படுத்திட்டான் சொல்றான். அப்ப என்ன விஷயம், அல்லாஹு தஆலா அவனை கண்ணியப்படுத்துறது நோக்கம் இல்ல, அவனை சோதிச்சு பாக்குறதுக்கு தான் அந்த கண்ணியத்தையும் அந்த அருளையும் கொடுக்கறான். அப்ப இவனுக்கு குர்ஆன் ஹதீஸ் பத்திய சிந்தனை இருக்காது. அதை எடுத்து பார்த்தாதான் எனக்கு இது கிடைச்சிக்குது, இது எப்படி கிடைச்சிது, இது ஏன் கிடைச்சிது, அந்த சிந்தனை எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் படிக்கதான் விளங்கும், இல்லாட்டி வெளிப்பார்வை மட்டும்தான் விளங்கும். எனக்கு நல்லது கிடைச்சிக்குது, எல்லாம் என்ன கண்ணியப்படுத்துறாங்க, நான் செஞ்ச அன்றைக்கு செஞ்ச இந்த அமலுக்கு தான் இவ்வளவு இது கிடைச்சிக்குது, இப்படின்னு ஒரு மனுஷன் யூகமும் கற்பனையும் இருக்கு. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், எப்படி ஒரு மனுஷனை நாங்க கண்ணியப்படுத்துறோம், அவனுக்கு அருள்களை கொடுக்கறோம், என்னதுக்கு தெரியுமா, அவனை சோதிக்கு பாக்கிறதுக்காக. இவன் இப்ப எப்படி நடந்து கொள்றான், அவன வார்த்தை என்ன, ரப்பி அக்ரமன். குர்ஆன் ஹதீஸ பத்திய சிந்தனை இல்ல, உலகம் மட்டும் நான் கண்ணுக்கு தெரிஞ்சது மட்டும்தான் உண்மை, மத்தபடி ஒண்ணும் இல்லைன்னு வாழ்றதால அல்லாஹ் தஆலா என்ன கண்ணியப்படுத்திட்டான் என்று சொல்றான். வம்மா இதா மபுத்தலாஹு ஃபகதரா அலைஹி ரிஸ்கா. சில நேரம் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அதே மனுஷனை சோதிச்சு பாக்குறதுக்காக, இப்ப என்ன செய்யறான் பாக்குறதுக்கு, அவனுக்கு கொடுக்கக்கூடிய ரிஸ்குகள், அது சாப்பாடா இருக்கட்டும், ஆடைகளா இருக்கட்டும், அவன வாழ்வாதாரம், வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய விஷயங்கள், இதெல்லாம் அல்லாஹ் தஆலா நிர்ணயிக்கிறான், அதை குறைக்கிறான், வளமையா கொடுத்ததை விட குறைய கொடுக்கறான். உடனே ஃபயகூலு ரப்பி அஹானன், நான் எவ்வளவு செய்யறேன், அது செய்யறேன், இது செய்யறேன், அல்லாஹ் என்ன இழிவுபடுத்திட்டான், அல்லாஹ் என்ன கணக்கெடுக்கிறது இல்ல. அவ எப்ப இந்த வார்த்தையெல்லாம் வரும், சும்மா வெறுமனவே அல்லான்னு சொல்லிக்கிட்டு, சும்மா ஏதோ தோல்விக்கிட்டு நோம்ப பிடிச்சிக்கிட்டு ஒரு கடமைக்காக செஞ்சுக்கிட்டு இருந்தா இப்பிரச்சனை தான். குர்ஆன் ஹதீஸோட தொடர்பா இருந்தால், இது என்ன விஷயம், இது என்ன விஷயம், இது ஏன் வந்திருக்குது, இது ஏன் வரையில, நான் இவ்வளவு சரியா இருந்தேன், எனக்கு என்னதுக்கு கிடைக்கல, எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், எப்படி கல்லா பல்லா துக்ரி மூணல் யத்தீம். அப்படியே நான் இல்ல, பல்லா துக்ரி மூணல் யத்தீம், நீங்க என்ன செய்றீங்க, ஏழைகளை நீங்கள் கண்ணியப்படுத்துவதில்லை, ஏழைகளை நீங்கள் கண்ணியப்படுத்துவதில்லை. அப்போ இந்த ஜமாஅத்திற்கும் அதே போல இந்த ஜமாஅத்திற்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய தௌஹீத் ஜமாஅத் இதுக்கும் உள்ள பாரிய வித்தியாசம், அதாவது ஒரு மிக முக்கியமான வித்தியாசம், இந்த ஜமாஅத்து பைஅத்து அமீர் கட்டுப்பாடு இப்படியான சில முக்கியமான விஷயங்கள். அப்போ மற்றதெல்லாம் தௌஹீத் என்ன சொல்றாங்களோ அதை நாங்கள் சொல்றோம். அதே மாதிரி தீர்ப்பு மிக முக்கியமான ஒரு விஷயம், அது அவங்கள இருக்காது, தொழுதால முஸ்லீம் தொலாட்டிய முஸ்லீம், என்ன செஞ்சாலும் முஸ்லீம் முஸ்லீம் தான், ஏன் களிமா அப்படின்னு போவாங்க. அப்ப அது வந்து குர்ஆன் ஹதீஸுடைய ரூட் இல்ல, அதனால நாங்க வந்து இப்படியான முக்கியமான விஷயங்களை மக்கள் மத்தியில பிரகடனப்படுத்துறோம். அப்ப இதை விளங்கிட்டு செலவங்க வந்து என்ன செய்யறாங்க, இது மட்டும்தான் இஸ்லாம், ஒரு அமீர் இருக்கணும், பயத்து செய்யணும், ஜமாத்தா இருக்கணும், வெளியே போனா முர்த்தது, உள்ளுகைதான் முஸ்லீம், இவ்வளவுதான் இஸ்லாம் நினைச்சு கொண்டு மற்றபடி அவங்களை இஷ்டப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. சரியா கொள்கை விளங்கி வராதவங்களும் இந்த ஜமாத்துல இருக்கக்கூடியவங்க நம்மளுதான் இருக்கிறாங்க. அப்படி இல்ல, அது அந்த விஷயங்களை ஏன் அடிக்கடி சொல்லப்பட்டது என்று சொன்னால், வெளி ஜமாத்துக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அது. மற்றபடி இன்னும் எவ்வளவு விஷயங்கள் இருக்குது, சும்மா அல்லாதல சொர்க்கத்தை தரமாட்டேன், எவ்வளவு விஷயங்கள் இருக்குது, அவ்வளோத்தையும் நாங்க தாண்டி போகணும். உதாரணத்துக்கு சொல்றது என்ன சொன்னால், எப்படி எங்கள்ல இருக்கிறோம் வந்து எல்லாரும் அழகா நடந்து கொள்வது, ஒரு மனுஷன் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோட கைக்கையில் என்ன சொன்னால் கூப்பிட்டு, இப்படி இருக்க கூடாது, மூணு நாளைக்கு மேல கைக்காம நடக்கணும், அடுத்தவங்களுக்கு சொல்லியாச்சு. தனக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு ஏதாவது செஞ்சு போட்டாங்களா, வருஷ கணக்கில் கைக்காம. அப்ப எங்க போய் சொன்ன குர்ஆன் அது அடுத்தவங்களுக்கு மட்டும்தான் சட்டமா,
அதே போல அடுத்தது ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க செல்லணும், இஸ்லாமிய கடமை, இஸ்லாத்துல சொல்லப்பட்ட விஷயம். எப்ப போறது? எங்களுக்கு பிடிச்சவங்களா நெருக்கமானவங்களா இருந்தே போறது. தெரியாதவங்க யாரா பாத்துக்குவாங்க? உங்களோட கொள்ளை குரான வீட்டு இல்ல, மன வைக்கதான் உங்களோட கொள்ளை. மனசுக்கு பிடிச்சா நீங்க அதை செய்றீங்க, மனசுக்கு பிடிக்கலன்னா செய்ய மாட்டீங்க. அடுத்த முஸ்லிம்களை பத்தி தப்பா பேசக்கூடாது, விமர்சிக்க கூடாது, அவரை குறைய வெளியே பேசக்கூடாது. அழகா நடந்துகிட்டீங்கன்னா சரி, ஏதாவது எங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த சொல்லிட்டாரா, ரைட், அவரோட விஷயத்துல எல்லாம் ஹலால். அவரை குறை சொல்லலாம், அவர் என்னமோ செய்யலாம், எல்லாம் ஹலாலா பேரும். இப்ப இப்படி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள கொள்ள மனோ இச்சை, அவங்க முஸ்லிம்கள் இல்ல. அல்லாஹ் கிட்ட கொள்கை குரான ஹதீஸா இருந்தா குரான ஹதீஸ்ல சொல்லப்பட்டதுதான் செயல்ல இருக்கணும். பிடிச்சிருக்கிறதோ பிடிக்க இல்லையோ, ஒரு நோயாளி நோய், அதாவது நோய்க்கு ஆகப்பட்டார் ஒருத்தர், எங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர், எங்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கிறாரு, எனக்கு கடமை அவர் முஸ்லிமா இருக்கிறதால போய் பாக்குறது. என்ன கொள்ளை குரான ஹதீஸானே நான் போவேன். ஏன் என்ன கொள்ளை குரான ஹதீஸ், என்னோட கொள்ள மனோயிச்சியா இருந்தா அவனை என்ன பார்க்க சொல்லுவோம். அப்ப எங்களை கொள்ள என்னவா இருக்குது, எதை கொண்டு நாங்க ஏடிக்கிட்டு இருக்கிறோம், சரியா விளங்கணும். அதிகமானவங்களோட பயணம் எப்படி, மனோயிச்சை தான். அவங்களுக்கு பிடிச்சா செய்வோம், பிடிக்க இல்லாட்டி செய்யற இல்ல. இது மனோயிச்சியை பின்பற்றுறதுன்னு சொன்னா இதுதான். அப்ப என்ன கல்லா பல்லா துக்ரி மூணல் எத்தீம், என்ன உங்களோட பிரச்சனை என்னன்னு சொன்னா, நீங்க விளங்கிக்கிட்ட ஒரு அளவோட நிக்கிறீங்க, நீங்கள் ஏழைகளை கண்ணியப்படுத்துவதில்லை. குர்ஆன் ஹதீஸ் கொள்கையாயிருந்தா அல்லாஹ் வந்து இப்படி ஏழைகளை கண்ணியப்படுத்தாது என விமர்சிக்கிறான். அப்ப நான் வந்து ஏழைகளை கண்ணியப்படுத்தணும் அப்படி ஒருத்தர் நினைக்கிறார் சொன்னா, அவர் தான் குர்ஆன் ஹதீஸ் கொள்கையா எடுத்தவர். ரைட். அது மட்டும் இல்ல, வலா தஹாலூன அலா தாமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு நீங்கள் உணவளிப்பதில்லை, உணவளிக்கும்படி தூண்டுவது கூட இல்லை. ஒரு வேகம், ஒரு பதட்டம், அதை சேர்க்கணும் இதை சேர்க்கணும், துராசா அக்லல் அம்மா, என்ன செய்யற, எதை குடிக்கிற, எதை சாப்பிடுற, இது ஹலாலா ஹராமா சிந்தனையே இருக்காது. வராசத்து சொத்தை கூட நீங்கள் சாப்பிட்டு விடுகிறீர்கள். செல்வங்களை பெருக்கணும் பெருக்கணும், அது வேணும் இது வேணும்னு அது அளவு கடந்து நீங்கள் நேசிக்கிறீர்கள். கல்லா, அவ்வாறல்ல. இதா துக்கத்தில் அருள் தக்கன் தக்கா, நீங்க அடுக்கு மாறி கட்டிடங்களை கட்டினாலும் சரி, என்னத்தை செஞ்சாலும் சரி, ஒரு நாளைக்கு பூமி எல்லாம் தகர்க்கப்படும், எல்லாம் தூள் தூளா போகும். மலக்கு சப்பன் சப்பா, மலக்குமார்களும் உங்களது ரப்பும், மலக்குமார்கள் உங்களது ரப்பு வருவான், அதே போன்று மலக்குமார்களும் அணிவகுத்து வந்து கொண்டே இருப்பார்கள். கண்ணுக்கு முன்னக பார்க்கலாம். ஜஹன்னம், அந்த நேரத்துல அந்த மறுமை நாள்ல நரகம் கிட்ட கொண்டு வரப்படும். எவ்மைதீயத்தருளின்சான், இந்த உலகத்துல இந்த உலகம் தான் குறிக்கோள், அதை சேர்க்கணும் இதை சேர்க்கணும், எது ஹராம் எது ஹலால் அந்த கணக்கே இல்ல, நல்லமல் செய்யணும்னு ஒரு ஆசையே இல்ல. ஏழைகளா இருந்தாலும் சரி, அநாதைகளா இருந்தாலும் சரி, என்னோட வேலை தான் எனக்கு முக்கியம். இதுக்கு போயிட்டு இருக்கிறவன் அன்றைக்கு தான் நல்லறிவு வரும், அன்றைக்கு தான் யோசிப்பான். சி, அந்த இடத்துலதான் யோசிப்பான், நான் என்ன செஞ்சுக்கிறேன், நான் எங்க வந்திருக்கிறேன், இது என்ன நெருப்பு, நான் எப்படி வாழ்ந்தேன், நான் வாழ்ந்த வழி சரியா, அன்றைக்குதான் நல்லறிவு பிறக்கும். அதான் கேக்குறான், அந்த நல்லறிவை வச்சு என்ன செய்ய, நரக முன்னு கேக்குது அதை போற, அந்த நேரம் நல்லறிவு வந்து என்ன செய்ய, அந்த நேரம் திரும்பி வாழணும்னு நினைச்சு என்ன செய்ய, ஒரு பிரயோஜனம் இல்ல. முடிஞ்சது எல்லாம், அது எல்லாம் உலகத்துலதான் அதுக்குரிய டைம். அதான் அந்த குர்ஆன் வசனம் எப்படி உங்களுக்கு உலகத்துல நீங்க திருந்தி வாழ நினைச்சா திருந்தி வாழக்கூடிய அளவுக்கு காலத்தை உங்களுக்கு தர இல்லையா, கேட்கிறேன். ஒண்ணும் இல்ல, உலகம் 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 அதை சேர்க்கணும்னு திரிஞ்சாச்சு, அங்கனே ரைட், எல்லாம் வருது, எல்லாம் அப்பதான் ஞாபகத்துக்கு வருது. அப்ப சொல்றான், இன்னொரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்கா நான் எதையாவது முற்படுத்தி வச்சிருக்கணுமே என்று சொல்றான். எல்லாம் முடிஞ்சது. அந்த நாள் அல்லாஹு தஆலா வேதனை செய்வான். அவன் வேதனை செய்யற மாதிரி எவனும் வேதனை செய்ய மாட்டான். அப்படி வேதனை நடக்கும். அதே மாதிரி அவன் இறுக்கி கட்டுவான் கைத்தால. அப்படி கட்டுற மாதிரி எவனும் கட்ட மாட்டான். இந்த காபிர்கள் உலகத்துல கணக்கு இல்லாம அவங்களை இஷ்டப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தவங்களுக்கு உள்ள தண்டனை. அடுத்தது அல்லாஹ் தஆலா சொல்றான், எப்படி யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா, திருப்தி அடைந்த ஆத்மாவே, நிம்மதி அடைந்த ஆத்மாவே. என்ன இந்த வசனத்துடைய அர்த்தம்? குர்ஆன் ஹதீஸோட தொடர்பா இருக்கிற நேரம் எல்லாம் விளங்கும். உலகண்டா என்ன, பொருளாதாரம்டா என்ன, உறவுகள்டா என்ன, அன்புண்டா என்ன, பாசம்டா என்ன, பொருள்டா என்ன, எல்லாம் விளங்கும். அவ்வளவு குர்ஆன் ஹதீஸ்ல அழகா இருக்கிறது. எல்லாத்தையும் விளங்கினா ஒரு மனுஷன் அதாவது தடுமாற மாட்டான், பதற மாட்டான், அது வேணும் இது வேண்டும் சாவ மாட்டான், பேய தெரிய மாட்டான். அவன் ஆறுதல நிம்மதி ஐபனே. சுருக்கமா அவனுக்கு தெரியும் கொஞ்ச கால வாழ்க்கை, ராகைக்கு தூங்கினா எழும்புவனான்னு தெரியாது, எதுவும் நிரந்தரம் இல்ல, நினைச்சதெல்லாம் கிடைக்காது. ஏந்த உலகத்துக்கு சாவ, நிம்மதியா இருப்பான், நிம்மதியா அந்த வாழ்க்கை இருக்கும். அவன் எப்படி முன்னதை சொன்னவன், செல்வத்துல மேல ஆசை, என்ன திங்கிறது கூட தெரியாம வலாசத்து சத்த கூட விடமாட்டான், எல்லாத்தையும் திம்பான். ஏ உலகம் உலகம், இவனுக்கு மறுமை பற்றிய சிந்தனைக்கிற கால நிம்மதியா அவன் வாழ்க்கை போகும். யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா, நிம்மதி அடைந்த ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிக்கி ராளியத்தன் மர்தியா, நீ உன் ரப்ப நோக்கி போ, அவன் உன்னை திருப்தி அடைஞ்சிட்டான், நீயும் திருப்தி அடைந்த நிலையில் அவனிடம் செல்லு. ஃபதுஹுலி ஃபீ இபாதி, நல்ல அடியார்களோடு நீயும் போய் சேர்ந்துக்கோ. வதுஹுலி ஜன்னதி, அப்படியே சொர்க்கத்துக்குள்ளே நீ போ என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்துல சொல்றான். அப்போ இது மிக முக்கியமாக நான் குறிப்பிட வந்த விடயம், மிக முக்கிய விஷயம் என்ன, நல்லறிவு பெறுதல். நாங்கள் திருந்தி வாழணும் என்று நினைக்கிறது, இதுதான் சப்ஜெக்ட். அப்ப இது ஒரு மனுஷனுக்கு வரணும், அது யோசிச்சாதான் வரும். வந்துட்டு என்று சொன்னாங்க, பல கேள்விகள் வரும். நான் வாழக்கூடிய வாழ்க்கை சரியா, நான் கடக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் எங்க போயிட்டு இருக்குது, ஒவ்வொருத்தரும் மௌத்தாகிறாங்க, என்ன நடக்குது. சமீபத்துல கூட எங்க ஒரு சகோதரர் ஒரு 10 நாள் இருக்கு மௌத்தா போனாங்க. எல்லாரும் புகழக்கூடிய அளவுல மௌத்தாகிக்கிறாங்க. அப்ப இதே நிலைமையில நாளைக்கு நான் இல்லாம போன புற அடுத்தவங்க புகழுவாங்களா? அப்ப இதே நிலைமை எங்களுக்கும் ஒரு நாள் இருக்குது. இந்த உலகத்துல நாங்க நல்லறிவு பெற்றா, நாங்க யோசிச்சா, திருந்த நின்று நினைச்சாதான் எங்க அடுத்த ரூட்டை மாத்தலாம். இல்லாம கண்ணுக்கு தெரியறது மட்டும்தான் உண்மை என்று போய் திருந்தம்னு சொன்னால், மறுமை நாள், மறுமை நாளைக்கு எல்லாம் போக தேவையில்லை. மௌத்துடைய அந்த நேரம் வந்துச்சுன்னு சொன்னா எல்லாம் கண்முனுக்கு விளங்கும். அப்ப இப்படி நிறைய விஷயங்கள் அல் குர்ஆன் சொன்னால சொல்லப்படுது. அப்ப இந்த அல் குர்ஆன் இருக்குது, இதை நாங்க எடுத்து படிச்சு பாக்குற நேரம் அனைத்து வழிகளும் அதுல தெளிவாயிருக்கும். அந்த அனைத்து வழிகளின் படி நாங்க வாழ்ந்து மரணிச்சாதான் எங்களுக்கு ஈரேற்றம் அடையலாம். யோசிக்கிற நேரம் பல கேள்விகள் வரும். அனைத்து கேள்விகளுக்கும் குர்ஆன் ஹதீஸ்ல பதில் இருக்குது. மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கொள்றேன். இந்த குர்ஆன் அதிகமானவங்க நினைக்கிறாங்க, எப்படி இது மறுமை வாழ்க்கையில நல்ல முறையில வெற்றி அடைகிறதா தான் இது தேவை. நல்லவனா நான் வாழவன என்னத்துக்கு சொன்னா, மறுமையில நான் நல்ல முறையில ஈக்கிறதுக்கு அதிகமானவங்க சிந்தனை. அது மட்டும் இல்ல, இந்த குர்ஆன் ஹதீஸ் எடுத்து பார்த்தா இந்த அற்ப உலக வாழ்க்கையில நிம்மதியா வாழலாம். அதுக்குரிய அழகான வழிகாட்டுதல் எல்லாம் அதுல இருக்குது. அப்ப குர்ஆன் ஹதீஸோட முழுக்க முழுக்க தொடர்பா இருக்கணும். அதுதான் சத்திய கூட்டத்தின் அடையாளம். அதன் அடிப்படையில தான் அந்த சத்திய கூட்டத்தின் ஒவ்வொரு விஷயங்களும் நகரும் என்றதை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். அப்போ இந்த ஜமாத்துல இருந்தும் வேற வகையில எங்கட மனசுல எங்கட கொள்கை இருக்குமா, இந்த நாங்க அதை மாத்திக்கொள்ளணும். அதே போல இந்த ஜமாத்துல இணையாம இருக்கக்கூடிய சகோதரர்கள், உங்களோட நிலைப்பாடை யோசிங்க, உங்களோட வாழ்க்கையை சரியாங்கிறத யோசிங்க, பிள்ளைங்க பற்றி இது சரிந்து வந்தா சேருங்க, நாங்க பிள்ளையில இருக்கிறேன்னு சொன்னா நிரூபிங்க, இன்ஷா அல்லா தெளிவுபடுத்தினா ஏற்றுக்கொள்வோம். அப்ப இன்ஷா அல்லா நாங்க முடிச்சுக்கொள்வோம். அமீர் ரெண்டு விஷயங்கள் சொல்லுங்க.